உங்களில் ஒருவேளை சில பேர் பாஸ்டர் வந்து சண்டே பிலிப்பியை எடுத்து நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துறாரு, ஆனால் இந்த ஃப்ரைடே வந்துச்சுன்னா இந்த சங்கீதம் 51 சொல்லி கொடுத்து நம்மளை ரொம்ப சோர்வாக்கிடுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா யுஆர் ராங். நீங்கள் ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக ஃப்ரைடே மெசேஜஸை காண்டி நீங்கள் ஒழுங்காக கவனத்தோடு கேட்டு அதை காண்டி ரெகுலராக ஜபம் பண்ணிங்கன்னா இதை விட உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்துறது வேற ஒன்றுமே இல்லை. இதில் ஏன்னா சண்டே மெசேஜ் நேராக வந்து அங்கே எங்கே திரும்பாமல் கேட்டுறீங்களா, இந்த ஃப்ரைடே மெசேஜ் என்ன ஆகுது ஜூமில் உட்காந்து கேட்குறீங்க, அறகுறையாக கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே இங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸு, அதனால் அதனோட பயனை பல விதத்தில் அடையாமல் தான் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி ஃப்ரைடே மெசேஜஸில் தான், ஏன்னா உண்மை தான் இது சங்கீதம் 51 சோகமாக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய பயனும் மிகப்பெரிய தெய்வீகமான சந்தோஷத்தை அடையும்படிக்கு நம்மளை வழி நடத்துது. எப்படி மலப்பிரசங்கம் வந்து ஒரு சோகமான குணாதிசயத்தெலாம் ஆரம்பிக்குது, ஆவியில் எளிமை உள்ளவர் துயரப்படுகிறவர்கள், ஆனால் அதுதான் நிறைவுக்கு நம்மளை கொண்டு போகுது இல்லைங்களா. அந்த சந்தோஷமான பகுதி இன்னைக்கு 8வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் அந்த நிலைமைக்கு நம்ம வர முடியாது 1-7 வரைக்கும் நம்ம அனுபவித்து ஜெபிக்கிறவர்களாக இல்லைன்னா. உண்மையாக ஒரு சோகம்தான் நம்ம நேராக கூடாதது இந்த நேரங்களில், ஏன்னா இந்த ஜூமில் எந்த பயன் அடைவீங்க எந்த அளவுக்கு அடைவீங்கன்னு தெரியல. ஆனால் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், ஒருவேளை ஜூமில் கேட்டுட்டு வரப்போகிற வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் 30 minutes டைம் எடுத்து அந்த ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறோம், அதை ஒரு வாட்டி கேட்டுட்டு இந்த சங்கீதத்தை உங்களுடைய அணுதின ஜபமாக நீங்கள் செய்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப பரிசுத்தத்தில் வளர்றதுக்கும் சந்தோஷத்தில் நிறைவுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். நம்ம வந்து பாவத்தை உணரும் போது, நம்ம ஏதாவது தவறை செய்யும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத போது நமக்கு இருக்கக்கூடிய ஜபம் இது தான். இதை நம்ம மனப்பாடமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய சங்கீதம் இது. கர்த்தருடைய ஜெபம் எப்படி மனப்பாடமாக தெரியுமோ இந்த சங்கீதம் அதனோட உருவம், அது வெறும் வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, அதனோட கருத்துக்கள் ஆழத்தை எந்த அளவுக்கு தெரிகிறோமோ அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நம்ம ஜெபிக்க முடியும். இது ஒவ்வொரு அந்த உருவமே நமக்கு மனசில் பதியணும். இவர் பாவத்தை உணர்ந்த ஒரு விசுவாசியாக மிகப்பெரிய ரெண்டு தேவையை உணர்றாரு. தேவனே என் பாவத்தை அழித்துருங்க, தீட்டுப்பட்ட என்னை கழுவிருங்க, அதுதான் தேவை. அதை எதுக்காக செய்யணும், எந்த அடிப்படையில் செய்யணும், உங்களுடைய இரக்கத்துக்காக கேஞ்சுறேன். ஏன் நீங்கள் எனக்கு இரக்கத்தை காட்டணும்னா, இரக்கத்தை யார் காட்டுவார், பாவத்தை மறைக்கிறவங்களுக்கு இல்லை அறிக்கையிடுறவங்களுக்கு தான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால என் பாவத்தை நான் அறிக்கையிடுறேன், உண்மையாக அறிக்கையிடுறேன். உண்மையாக எப்படிங்க பாவத்தை அறிக்கையிடுறது, பாவத்தை டபாய்க்காமல், எல்லாரும் பாவம் செய்கிறாங்க நானும் ஒரு பாவம், என்னுடைய பலவீனம் இல்லை, என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன், அது எப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிறது, என் பாவத்தினுடைய இயற்கை அது உமக்கு விரோதமாகவே செய்தேன். 4வது வசனத்தில் அந்த பாவத்தினுடைய வேரை அறிக்கையிடுகிறேன், இதோ என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தார். 6வது வசனத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது, தன் பாவம் எந்த அளவுக்கு தன் உள்ளிந்திரங்களை பிறவியிலிருந்து பாதித்திருக்கு என்பதை உணர்ந்து அந்த இடங்களெல்லாம் ஆழமான விதத்தில் கடவுளுடைய இறக்கமும் அவருக்கு தேவை, அது பாதிப்பு ஏற்படணும். ஒரு பக்கம் பார்த்தா தன்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நரம்பு நாடி உருவமும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உள்ளாந்திரத்தில் தேவன் சத்தியத்தை விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார், போலி வாழ்க்கையை விரும்பலன்றதை அவிதை அறிந்து ஒரு ஜபத்தை எடுக்கிறார். தேவனே என்ன அந்த ரங்கத்தில் எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுங்க. வெறும் அறிவில் ஞானம் இருந்தால் பத்தாது, வெறும் அறிவில் பைபிள் படிச்சுக்கிட்டா போத்தாது, வெறும் பிரசங்கத்தை காதில் கேட்டு போனால் பத்தாது, என்னுடைய உள்ளாந்திரங்களில் அந்த ரங்கத்தில் ஞானம் வரணும் எனக்கு. அதை நீங்கள் மட்டும்தான் அங்கே ஞானத்தை வைக்க முடியும். இல்லைன்னா என்ன உள்ளந்திரங்களை முட்டாளாக இருக்கிறதுனால தான் சோதனைகளுக்கும் அதுக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சிக்கும் விழுந்து போயிடுறேன், அது பொய்களெல்லாம் நம்பிடுறேன். நான் உள்ள ஞானம் இல்லை ஆண்டவர், எவ்வளோதான் படித்தாலும் உள்ளுக்குள்ள ஞானம் வரல, அந்த உள்ளாந்திரங்களை ஞானத்தை நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. இதெல்லாம் அறிக்கை இட்ட பிறகு அவர் இதுக்கு முன்னாடி 7வது வசனத்தில் அவர் முன்பு ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கு திருப்பியும் போயிடுறாரு, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க. முதல்ல பொதுவாக கேட்டார், இப்போ பாவத்தின் கோரத்தை, பாவத்தின் பாதிப்போ உணர்ந்து என்னை ஒரு குஷ்டரோகி மாதிரி என்னை தீட்டு படுத்திருக்கேன்னு சொல்லி ஈசோப்பினால் என்னை சுத்தப்படுத்துங்க. அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை சுத்தப்படுத்தும் போது காலை பணிய விட நான் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் நம்ம நான் என் ஜபத்தில் ரெகுலராக செய்வாங்க. இது அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு இதை ஜபமாக செய்வேன், அதை அப்படி கற்றுக்கணும் நீங்களும். அது ஆழத்தோடு உணர்வு பூர்வமாக செய்யணும்னா அந்த பிரசங்கத்தில் இருக்கிற கருத்துக்களை அதெல்லாம் படிச்சுக்கணும் நீங்கள். ஓகே, இன்னைக்கு 8வது வசனத்தை பார்ப்போம். இப்போதான் சந்தோஷமான இது விஷயத்துக்கு வர்றார். முதல் தடவை 8வது வசனத்தில் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். ஒரு ஜபம், இதனோட அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்குவோம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கலாம்னு பார்ப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி, காதில் கேட்கும்படி செய்யுங்க, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலி கூறும். என்னங்க இதுக்கு அர்த்தம்? அர்த்தத்தெல்லாம் யார் பார்க்கறது? நம்மெல்லாம் பாடி பாடி பழகினவங்க, சங்கீதம் படித்து படித்து பழகினவங்க அர்த்தத்தை வண்டி நேரத்தை எடுத்து பார்க்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் என்னை கேலி பண்ணார், ஒரு பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன். பாட்டுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லுவாங்க, இல்லை அர்த்தம் இல்லாமல் தான் பாடி பழக்கம். பாரம்பரியமாக அர்த்தமே இல்லாத பாடி பாடி எல்லாம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல. என்னங்க அர்த்தம்? ஒரு மனுஷன் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு குகையில் ஒரு டஞ்சனில் போய் மாட்டிக்கிட்டு அவன் இருளான இடத்துல அங்கே இங்கே ஓட்டையில் அவனுக்கு இரவும் பகலுமா ஒரே சோகமான ஒப்பாரி சத்தம் தான் கேட்குது. ஒரு சோகமாக சாவு வீட்டில் அழுவாங்க பாருங்க, யூன்னு அழுகுற சவுண்டு அதுதான் கேட்குது காதில் இருந்து. காலையில் எந்திரிக்கிறா ஒப்பாரி சத்தம், சரி பகலெல்லாம் ஒப்பாரி சத்தம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பகலெல்லாம் ஒப்பாரி, திருப்பி நைட்டு தூங்கும்போது அந்த சத்தத்தையே கேட்டுக்கிட்டு தான் தூங்குறான். திருப்பி காலில் எந்திரிக்கிறான் ஒப்பாரி, நாள் முழுவதும் கேட்டு 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 எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு மூடி யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு அந்த வியாகுலத்தில் ஆத்திரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருந்தால் பைத்தியம் தான் எனக்கு பிடிச்சிரும்னு சொல்லி அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிறவர்கிட்ட, ஐயா வேறு சத்தத்தை கேட்குறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இங்கே தாவீது. கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழுகிற ஆனந்தம் என்னன்னு தனக்கு தெரிஞ்ச ஆள் அவர். அவருடைய இருதயம் எப்போ பார், ஒரு மியூசிஷியனா, ஒரு மியூசிஷியன், அவருக்கு நல்லா வாசிக்க தெரியும். எப்போ பார் கடவுளை உள்ளத்தால் பாடினவர், அதனோட விளைவாகத்தான் பல பாடல்களை எழுதி வைத்தவர் அவர். அந்த மாதிரி அவருடைய உள்ளம் பாடிக்கிட்டு இனிமையான ஓசைகள் கடவுளை பற்றி பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ பாவம் செய்து அந்த டஞ்சனில் விழுந்த ஆளு போல அவர் கயிற்சி. அவருக்கு எதை கேட்டாலும் சோக நியூஸ் தான், சோகம் சோகம் சோகம். ஒரு ஃபியூனரல் நியூஸ் மாதிரி மியூசிக் கேட்டால் சோக அழுகுற மியூசிக். எங்கத்த பக்கம் பார்த்தாலும், வேலையில் பார்த்தாலும் சோக நியூஸ், குடும்பத்தில் பார்த்தாலும் அவர் கேட்குறாரு புல்ல உனக்கு கெட்டு போவோம், உன் வீட்டில் பட்டயம் வரும், அந்த மாதிரி போரில் எல்லா இடத்துலையும் சோகம் 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 சோகம். எப்போ பார் சந்தோஷ பாட்டை பாடிக்கிட்டு இருந்த அவர் இப்போ பாவத்தின் உணர்வுனால தன்னுடைய மனசாட்சி தீட்டுப்பட்டதுனால இதயத்தில் சந்தோஷம் இல்லை. ஒரு கல் ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. காலில் எழுந்திரிச்சா சோகம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த வியாகுலத்தில் அவர் கதறாரு, ஆண்டவரே என்னுடைய என்னுடைய காது வேற பாட்டு கேட்க செய்யும், இல்லை பைத்தியம் தான் எனக்கு பிடிச்சிரும், பைத்தியம் தான் பிடிச்சிரும். பாருங்களேன், நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா? சோகம் சோகம் சோகம், எங்கே பார் சோகம். இது வேலையில் சரியில்லை, எதிர்காலத்தை நினச்சா சரியில்லை, குடும்பத்தில் சரியில்லை, இது கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சோகம் சோகம் சோகம். அவர் கேட்குறாரு, எனக்கு வேற பாட்டு என்ன மாட்டுப்பா வேணும் உனக்கு? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். அப்படின்னா என்ன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும், அதை நம்ம இது விளக்குறத விட அனுபவிக்கிறது தான் பெஸ்ட்டு. கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய பிரசன்னத்தினால் வருகிற சந்தோஷம் என்னன்னு கடவுளுடைய பிள்ளைக்கு தான் தெரியும். சில நேரங்களில் அந்த சந்தோஷம் நம்மளை நிரப்பும் போது, மகிழும் போது குதிக்கணும்னு தெரியும், ஆடணும்னு தெரியும், பாடணும்னு தெரியும், உள்ளத்தில் பூரிப்பிருக்கே பொங்கி வரும். எதுக்கு சந்தோஷம்? மற்றவங்களுக்கு தெரியாது, அது நமக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷம். எனக்கு நான் கிறிஸ்தவன் ஆகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது சந்தோஷமோ உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டு அதே ஊறிக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ளே பாடணும்னு தோணும். அப்போ எனக்கு பாட்டே தெரியாது கிறிஸ்தவ பாட்டு, நான் இந்துவில் வளர்ந்தது இல்லையா கிறிஸ்டியன் ஒரு பாட்டும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் சினிமா பாட்டை எடுத்துக்கிட்டு சினிமா பாட்டு நிறையா படித்து வச்சுருப்போம், அந்த சினிமா பாட்டில் இயேசு பேரை போட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் நான், பாட்டு தெரியாதே. ஏன்னா உள்ளுக்குள்ள சந்தோஷம், அந்த சந்தோஷம் கடவுளுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தின் நிறைவு. பழைய பாடலில் சொல்லலையா, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற சந்தோஷம் தான் நம்முடைய பலன். கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த சுத்தமான உணர்ச்சி எந்த கஷ்டமான வேலையும் நமக்கு லெகுவாக செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கும். பெரிய பெரிய முடியாதுன்னு மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் நம்மளால் சாதிக்க செஞ்சு கொடுக்கும் அந்த சந்தோஷம் தான் செய்யும். எந்த கஷ்டமான காரியங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கி கொள்ள பலம் நமக்கு கொடுக்கும். உபத்திரவ நேரம் இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள தர தானி அந்த சந்தோஷம் தான் கொடுக்குது. அந்த சந்தோஷமான உணர்ச்சி நமக்கு இல்லாத போது உலகத்தில் எந்த மனித சந்தோஷங்களும் அதில் கொஞ்சம் கசப்பு தான் இருக்கும் இல்லைங்களா. எந்த சந்தோஷம் உலகத்தில் இருந்தாலும் அதில் கசப்பு கலராமல் இருக்காது. இது சுத்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், அது கடவுள் கொடுக்குற சந்தோஷம் இல்லைங்களா. அந்த சந்தோஷம் எல்லாம் வாழ்க்கையில் என்ன அனுபவித்தாலும் அறகுறை சந்தோஷம் தான் நமக்கு. வெளியில் நம்ம சிரிக்கலாம், உள்ளுக்குள்ள அழுகத்தான் இருக்கும், எங்கேயாவது ஓரத்தில் சோகம்தான் இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் இருக்கும்போது ஒரு இடத்துலையும் சோகம் இருக்காது பாருங்களேன். இதுதான் பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற சந்தோஷம். கலாத்தியர் சொல்லுது பரிசுத்தாவியினுடைய கனி அவர் கொடுக்குற சந்தோஷம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. புசிச்சு குடிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் வருது, அதே தான் தேவை நமக்கு. அது மாத்திரம் இல்லைப்பா, அதை மிஞ்சி ஒரு சந்தோஷம் இருக்குப்பா. நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், அதைத்தான் தாவீது கேட்கிறார். ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் காது கேட்க செய்யும். எதுக்கப்பா உனக்கு சந்தோஷம்? அவர் காரணத்தை சொல்றாரு பாருங்களேன். அது கேட்டா என்ன ஆகும்? அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். 8வது வசனத்துல 2வது பாகம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். இது என்ன நொறுக்கின எலும்புகள்? தாவீத எலும்பை யார் நொறுக்குனாங்க? நாத்தன் வந்து குச்சி குச்சி எடுத்துட்டு வந்து நொறுக்கிட்டாரா? இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நொறுக்கினாருன்றார். ஆண்டவர் ஏதாவது சம்மட்டி எடுத்துட்டு வந்து நொறுக்கினாரா? நம்ம தான் நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா ஏய் எலும்பு உடைச்சிருவேணும் இல்லைங்களா. ஆனா ஆண்டவர் தாவீதுடைய எலும்பை உடைச்சாரா? பிசிக்கலா அவர் பேசுறாரா? எலும்பு நொறுக்குனா என்ன அவங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு எலும்பு இல்ல, எலும்புகள். நீ அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள், எல்லா எலும்பை பத்தி பேசுறார். ஒரு எலும்பு நொறுக்குனா எப்படி இருக்கும்? நமக்கு உருவம் கொடுக்கறதே எலும்பு தான், அது எலும்பே இல்லாம கொலாப்ஸ் ஆயிருக்கிறாரா? இத ஒரு விட்டோம்னா நம்ம நான் ஒரு கள்ள பிரசங்கிகள், அவங்க பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்காது, ஒரு முறை இருக்காது, ஒரு ஹெர்மனியூட்டிக் பிரின்சிபல். வேத விளக்க விதி உரைகள், வேதத்தை எடுத்து விளக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, பைபிளே இருக்கு அந்த ரூல்ஸ். அதன்படித்தான் அதை விளக்கணும், அது மாற்றி விளக்கக்கூடாது. போன வாரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், மென்ஸ் யங் பீப்புள் மீட்டிங்கில் சொன்னேன். ஒரு ஆண்டவர் திராட்சை ரசத்தை தண்ணீராக மாற்றினார். அந்த பிரசங்கி அதை வச்சுக்கிட்டு பண்ண அட்டூழியம் இருக்குதே, என்னால் பொறுக்க முடியல. அதுக்கு தான் 90,000 லைக்ஸு, அதுக்கு தான் எல்லா இதுங்களும் கூட்ட கூட்டமாக உட்காந்து கேட்குறாங்க. பார்த்து எனக்கு ஐயோ சாமி, ஏன் இந்த சாபம் எங்கள் நாட்டுக்கு? வெறும் பொய்கள். ஆண்டவர் எப்படி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரோ, உங்களுடைய வேலையை திராட்சை ரசமாக மாற்ற போகிறார், உங்களுடைய சுகத்தை திராட்சை ரசமாக மாற்ற போகிறார், உங்களுடைய தண்ணி அங்கே இருந்துச்சு அதனால தான், உங்கள் பணம் அங்கே இருக்குதா அதனால மாற்றுவாரான். இதே தான் ஒரு வேதி ஒரு வசனத்தை எடுத்தோன்னா அந்த வசனத்தின் சந்தர்ப்பம் என்ன, அது அதனுடைய எந்த உருவக அணியில், அது எந்த மொழியில், எந்த லிட்ரரி ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா, எந்த இலக்கியத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது? அது வரலாறா இல்லை ஒரு ப்ரோஸா இல்லை ஒரு கவிதையா இல்லை என்ன மொழியில் அது எழுதப்பட்டிருக்கு, என்ன லிட்ரரி ஃபார்ம்? அதை பார்க்கறதே இல்லை. ஒரு வரலாற்றை எடுத்துக்கிட்டு அதுக்கும் அவர் சொன்னதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் உலர்றத கைத்தட்டுற ஜனங்க இருக்குதே அந்த சர்ச்சு பார்க்கணும். நீங்கள்லாம் ஒரு கைத்தட்டுறதும் இல்லை, ஒரு ஆமேனும் சொல்கிறது இல்லை, வந்து தூக்கிட்டு போயிடுறீங்க சர்ச்சில். அந்த சர்ச்சில் பார்க்கணும், ரஜினிகாந்த் பிக்சர் பார்க்குற மாதிரி விசிலும் சத்தமும் தாங்க. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே இதை மாற்ற போகிறார், மாற்ற ஒரே விசிலு ஊ வா ஊ வான்னு ஒலரல் பொய் தான். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பார் அவர், இது என்ன உருவகாணி பார்க்கணும். எங்கேயும் பிரசங்கம் கேட்டால் அவர் என்ன நல்லா பிடிச்சதை சொல்கிறாருல, அது வசனம் அப்படி சொல்லுதா, என்ன லாங்குவேஜ் அது, என்ன லிட்ரரி ஃபார்ம், இது ஒரு பொயட்டிக் லிட்ரரி ஃபார்ம், இது ஒரு உருவகாணி அடையாள மொழி. தாவீதுடைய எலும்பை யாரும் நொறுக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, கவிதையை ஒரு பாடலாக எழுதும் போது ஒரு கவிதை மொழியில் தனக்கு உள்ளுக்குள்ள ஆத்மாவில் ஏற்படுகிற பாவ உணர்த்துதலால் வருகிற வேதனையும் தனக்கு இருக்கிற பலவீனங்களையும் இந்த வார்த்தைகளால் கவிதையால் விளக்கிறார். தனக்கு எந்த அளவுக்கு வலி ஏற்பட்டிருக்கு, ஆத்தும வலி பாவ குற்றனால எலும்பு நொறுக்குனா, ஒவ்வொரு எலும்பு நான் நொறுக்குனா எந்த வலி வரும், அந்த அளவுக்கு வலி வந்திருக்கு. எந்த அளவுக்கு அவர் பலவீனம் அடைஞ்சாருனா எலும்பெல்லாம் நொறுக்கிட்டா எப்படி இருக்கும், மனுஷன் அசையவே முடியாதே, ஒரு அசைவு எடுத்தா வலிக்கும், அப்படித்தான் அவர் வாழ்க்கை ஆயிடுச்சு, ஒவ்வொன்றும் அசைச்சா வலி எடுத்துச்சு. தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்துமனால தேவனே ஒவ்வொரு நரம்பு நாடி வலிக்கும்படிக்கு, ஒவ்வொரு உள்ளெல்லாம் வலிக்கும்படிக்கு அப்படி இருக்கு, எலும்புகள் நொறுக்குன மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு கவிதை வார்த்தைகள் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அப்படி ஆனா அது எலும்பு நம்ம கீழே விழுந்து அடிவு நொறுங்கினாவே ஆபத்து, மனுஷன் யாராவது நொறுக்குனா பரவாயில்ல. இவர் என்ன சொல்றாரு, யார் நொறுக்குனதான், சர்வ வல்லமை தேவன் நொறுக்குனதான். அவர் எப்படி நொறுக்கியிருப்பார், ஒரு சாதாரண சத காயப்பட்டதுல அவர் அழுவல, நமக்கு ஒரு சின்ன வலி வந்துடக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, அழுதுருவோம். நம்ம உடம்புலயே மிக வலுவான அதே நேரத்துல மிக வேதனை கொடுக்கிற அங்கங்கள்லாம் நொறுக்கப்பட்டது, தன்னுடைய மானிடத்துல எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டதுன்ற வழியை அவர் பயன்படுத்துறார். சும்மா இது பரிசுத்தாவி பொயட்டிக்கா பயன்படுத்தினாலும் அவருக்கு இருக்கிற ஆழமான வேதனை அவர் சொல்றார். பாவத்தின் உணர்வு அவருக்கு அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டதா இருக்கும் இல்லைங்களா. ஆனா ஆண்டவரே அந்த வேதனை எனக்கு இருக்குத்தான், நீங்க காண்டி ஒரு பாவ மன்னிப்பின் வார்த்தையை சொல்லி உன் பிரசன்னத்தை எனக்கு தந்து என் ஆத்மாவோடு ஒப்புருவாய், என் கிட்ட ஒரு உறவாடினீங்கன்னா, என் உன் பிரசன்னத்தை புதுப்பித்து என் பாவத்தை மன்னித்தீங்கன்னா, ஆண்டவரே ஒரு எலும்பு நொறுங்கினவன் உடனடியா எலும்பெல்லாம் சரியாய் திடீர்னு எந்திரிச்சு குதிச்சு சந்தோஷத்தில் ஆக மகிழ்வான் பாருங்க, அப்பேற்பட்ட அற்புதம் என வாழ்க்கையில நடக்கும் ஆண்டவரே. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கேட்க செய்யும். அப்பொழுது நொறுங்கின எலும்புகள் அது எப்படிங்க சந்தோஷமா கலிகூறும், நீங்க மன்னிச்சிங்கன்னா, நீங்க காண்டி என் பிரசன்னத்தை மீண்டுமாக கொடுத்து உங்களுடைய புதுப்பிக்குதல் ஒப்புரவாக்குதல்ல வந்து பிதா ஓடி வந்த அந்த கெட்டகுமாரன் அணைச்சுக்கிட்ட மாதிரி அணைச்சுக்கிட்டு எனக்கு முத்தம் செய்தீங்கன்னா, என் ஆத்துமாக்கு ஒரு முத்தம் செய்தீங்கன்னா, என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லாட்டவர், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. இதனோட கான்ட்ராஸ்டை யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மிக கொடுமையான வழி எலும்பு நொறுங்கின வழி, இன்னொரு பக்கம் மிக ஆனந்தமான மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதுதான் என்னுடைய அனுபவமா இருக்கும். உடஞ்ச நிலையில இருக்க தேவனே என்னை காண்டி நீங்க மன்னிச்சிங்கன்னா, என்னுடைய டபுள் சந்தோஷம், என் ஆத்துமா சந்தோஷத்தினால் நிறையும். அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோன்னா உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷத்தை நம்ம உணரதான் முடியும். இன்னொரு சந்தோஷம் இருக்கு, அது நம்ம கேட்கும், காதுல கேட்கும். அதனால தான் தி ஜாய், ஸ்பர்ஜன் சொல்றாரு, தி ஜாய் ஆஃப் பார்டன் ஆஸ் அ வாய்ஸ் லவுடர் தென் தி வாய்ஸ் ஆஃப் சின். மன்னிப்பின் சந்தோஷம் பாவத்தின் சத்தத்தை விட மிகவும் பலமா நம்ம காதுல கேட்கும். எந்த அளவுக்கு இருதயம் சந்தோஷத்தினால் பூரித்து இருதயம் மகிழ்ந்து கலிகூறோம்னா அது எனக்கு நல்லா கேட்கும் அந்த சந்தோஷம். கடவுள் சமாதானத்தை எனக்கு பேசிய ஆத்துமாவை முத்தம் செய்து உலகத்திலேயே அதை விட ஸ்வீட் மியூசிக் சாங் வேற கிடையாது. எத்தனை பாட்டுங்க, சில பாட்டுங்க ரசிப்பா, ஆஹா என்ன பாட்டு, என்ன வாய்ஸ். உலகத்திலேயே மிக சிறந்த பாட்டு என்ன தெரியுமா, கடவுள் என்னை மன்னிச்சிட்டார், என் மனசாட்சிக்கு சமாதானத்தை பேசிட்டாரு, என்னோடு ஒப்புருவா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்ற அதை சொல்றது இல்லை, அதை உணர்றது, தேவ பிரசன்னத்தை உணர்றது. உலகத்திலேயே பெரிய பாட்டு, இன்பமான பாட்டு, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எனக்கு காண செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கலி கூறும். ஆண்டவரே, நொறுக்கின ஒவ்வொரு காயங்களும் வாயை திறந்து உண்மை பாடும். என்ன ஒரு சந்தோஷம்! நீங்கள் அந்த சந்தோஷம் அனுபவிச்சிருக்கிறீங்களா? உண்மை தாங்க, பாவத்தை நம்ம நினச்சா, பாவத்தை நினச்சி பார்க்கும்போது நமக்கு சோகம் ஆகுது, வேதனை ஆகுது, சில நேரங்களில் எறும்பு நொறுங்குற வேதனை. அதனால தான் நம்ம அதை நினைக்கிறதே இல்லை, பாவத்தடையே மேல் பார்வையாக பார்த்துட்டு போகிறது. ஆனால் அதை நம்ம அனுபவிக்காத வரைக்கும் நிறைவான சந்தோஷம் நமக்கு கிடைக்காதே. ஆவியில் எளிமை துயரப்படுகிறவர்கள் தான் இரக்கத்தின் சந்தோஷத்தில் முழுகி இரக்கம் உள்ளவர்களாக மாற முடியும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக மாற முடியும். நம்ம அதை ஜம்ப் பண்ணி போயிட முடியாது. அதை யோசிச்சு பாருங்க, உண்மைதான், வழிதான். ஆனால் அந்த பாவத்தை உணரும் போது பாவ குற்றத்தினால் வருகிற வலிக்கும் அதுக்கப்புறம் வருகிற கடவுளுடைய சந்தோஷம் இருக்கே, எண்ணி முடியாத, கற்பனை பண்ண முடியாத இன்பம் அதன் மூலமாக தான் நமக்கு வரும். அதனால தான் தாவீது தன் பாவத்தை எல்லாம் அறிக்கைடுறார், உணர்றார், வேதனைப்படுறார். வேதனைப்பட்டு அதனோட விளைவாக என்னுடைய அறிக்கையின் கனியாக, ஆண்டவரே இப்போ நான் அறிக்கையிட்டுட்டேன், வேதனைப்பட்டு என் பாவத்தை அறிக்கையிட்டேன், எனக்கு என் சந்தோஷமும் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலி கூறும், கலி கூறும். ஓகே, இதுதான் அதனோட விளக்கம். விளக்கத்தோடு நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது இல்லைங்களா? அதனால எனக்கு என்னங்க, எனக்கு என்ன பாடம் இருக்குது நம்ம இருக்கிற நிலைக்கு? இது தாவீதுடைய அனுபவம், அவர் பண்ணுற ஜெபம். இது நம்ம என்ன பாடத்தை படிச்சுக்கலாம்? சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம படிச்சுட்டு வரோம். பிலிப்பியரில் படிச்சுட்டு வர்றதை விட இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. முதல் பாடம் இதில் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு படிக்கிறவங்க சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் கெடுக்கிற பிரதானமான காரணம் பாவோன்றத பார்த்து படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே மூலம், சோர்ஸ் வந்து சுத்தமும் பரிசுத்தமும். முதலாவது சந்தோஷத்துக்கு எடுக்கிற ஒரே காரியம் நம்ம வாழ்க்கையில் பாவங்க. ஏங்க தாவீது இவ்வளோ வேதனையும் இவ்வளோ வியாகுலமோ நொறுங்கு எலும்பு நொறுக்குதலை பற்றி பேசுகிறாரு? என்ன இதுக்கெல்லாம் காரணம்? நம்ம வாழ்க்கையில் என்னங்க சோர்வுக்கு காரணம், வேதனைகளுக்கு காரணம்? ஏன் வசதி சந்தோஷம் இருக்குது, வசதி இல்லை அதுக்கு ஓகே, சுகம் சந்தோஷம் இருக்குது, சரி சுகம் இல்லை அதனால சுகம் சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ஓகே, பரிசுத்தாவி கொடுக்குற சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் என்னங்க? இதெல்லாம் மிஞ்சினதாச்சு, அது அது ஏன் நமக்கு இல்லை? யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? அது இல்லை, இது இல்லைன்னு சந்தோஷம் சொல்லாதீங்க. இது அதை பற்றி சந்தோஷத்தை நம்ம பேசலை, இது பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற சந்தோஷம் ஏன் இல்லை? முதலாவது மூல காரணம் தான், மூல பாவம் தான் காரணம், ப்ரைமரி காஸ். ஆனால் மீட்கப்பட்ட மக்களாகிய நாம் ஏன் பரிசுத்தாவி சந்தோஷத்தை அனுபவிக்காததுக்கு ஒரே காரணம், நம்மள இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற பாவமும் நாம் செய்கிற பாவம் தான். எல்லா சோகத்துக்கு வேறும் வேறு பாவம் தான், எல்லா சோகத்துக்கு, எல்லா சோகத்துக்கு, எல்லா சோகம் முளைக்கிற நிலம் எதுங்க? பாவம் தான் காரணம். இது அங்க இங்க 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 அந்த காரணம்னு பார்க்கலாம். ஆனா நேரா கரெக்ட் ஒரு ஸ்கேன் எடுத்து இந்த சோகம் வர்றதுக்கு என்னங்க மூல காரணம் அப்படின்னு பார்த்தா அங்க பாவம் இல்லாம இருக்காது, பாவம் இல்லாம இருக்காது. ஒவ்வொரு நாளும் சோகம், ஒவ்வொரு நாளும் வேதனை, காலையில நைட்டு எடுத்தா ஏன் நிம்மதி இல்லை, ஏன் எத்தனை நாள் தான் இப்படி இருப்போம் நினைச்சு தாவீது இதனோட வேற பார்த்து நான் இதுல இருந்து வெளியே வரணும். நைட் அண்டேவா சோகம், நைட் அண்டேவா கஷ்டம், நைட் அண்டேவா இப்படி இதுல இருந்து வெளியே வரணும். என்னைக்கு நீங்களும் நானும் தாவீது மாதிரி இந்த பாவத்தினால் ஏற்படுகிற சோகம் எனக்கு போதும், எனக்கு தேவன் கொடுக்குற சந்தோஷம் வேணும் அப்படின்னு அந்த வெறி நமக்கு வருதோ, தாவீதோடு நம் பாவத்தை அறிக்கையிட மாட்டோம், தபாச்சுக்கிட்டு தான் இருப்போம். உண்மையான பரிசுத்தாவி ஏற்படுகிற சந்தோஷம் நமக்கு வராது. பாருங்களேன், அவருக்கு வந்துச்சு, இது போதும் எனக்கு, அவர் இது இந்த சத்தம் போதும் எனக்கு, இது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும் ஆண்டவரே அப்படின்னு அவர் அறிக்கையிடுறார். அதுக்கு ஏன்னா பாவத்தை வேறாக பார்த்தார். பாருங்களேன், ரெண்டாவது உண்மையான சந்தோஷத்திற்கு, பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற சந்தோஷத்துக்கு சோர்ஸ், ஒரே சோர்ஸ் என்ன தெரியுமா? பரிசுத்தம், சுத்தம். ஒன்னுலேருந்து ஏழு வசனம் வரைக்கும் தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு? பாவத்தை அறிக்கையிடுறாரு, குற்றத்தை கழுவுங்கன்றாரு, சுத்தப்படுத்துங்கன்றாரு, ஞானத்தை கொடுங்கன்றாரு. ஒரு வார்த்தை சந்தோஷத்தை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை. நம்ம ஜபம் ஆரம்பிக்கிறதே ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சந்தோஷம் கொடுங்க. ஏன்னா தாவீது ஏன் 1-8 வரைக்கும் எதுவுமே பேசாமல் வெறும் பாவத்தை அறிக்கைட்டார்னா, ஏன்னா தாவீதுக்கு தெரியும் உண்மையான சந்தோஷம் எப்பவும் பரிசுத்தினால் தான் வருது. அந்த பாவத்து இருக்கும்போது அந்த சந்தோஷம் வராது. பாவத்தை டீல் பண்ணிட்டு தான் சந்தோஷத்தை கேட்க முடியும் இல்லைங்களா. சந்தோஷத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத தொடர்பு தாவீது அறிந்திருந்ததுனால் அவர் அதை கேட்குறாரு. அவர் ஜபத்தை ஆரம்பிக்க நம்ம எப்படி ஆண்டவரே ரொம்ப சோர்வாக இருக்கு, ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப சேடம் நொறுங்கி எலும்பியே நொறுங்குற மாதிரி இருக்கு, ஏன் இத்தனை கஷ்டங்கள் ஆண்டவர், எங்கே கேட்டாலும் குட் நியூஸ் இல்லை, அதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க, அவங்கள சரி பண்ணுங்க, இவங்கள சரி பண்ணுங்க. வேறு சரி பண்ணணும் முதல்ல. 1-7 வரைக்கும் தன் பாவத்தை அறிக்கையிட்டு கழுவுங்க, சுத்திகரிங்க, என்னை மன்னிங்க, அங்கீகரிக்கிறேன், பாவம் தான் காரணம் இதுக்கு உமக்கு. அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்காக ஜெபம் பண்ணுறார். ஏன் நம்ம வேறு சரியாக டீல் பண்ணோம்னா, சரியான வேறு இருந்துச்சுன்னா கனித்தானாக வரும். பரிசுத்தோன்ற வேரை தாண்டி நம்ம சரியாக நாட்டி பாவத்திலேருந்து அதில் கழுவி விட்டோன்னா சந்தோஷம் வரும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன் பரிபூர்ணமாக பரிசுத்தமாக இருந்தாங்க? நம்முடைய விசுவாச அறிக்கை ஓடி எழுதினவங்க, வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் எழுதினவங்க, அவங்க கூடி நூற்றுக்கணக்கான சீர்திருத்தவாதிகள் கூடி வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் எழுதினாங்க. 3 டாக்குமெண்ட் எழுதினாங்க. பார்லிமெண்ட்டு இந்த ஒரு நூற்றுக்கணக்கான ரிஃபார்மர்ஸ் சேர்ந்து அவங்க எழுதின 3 முக்கியமான டாக்குமெண்ட், வரலாற்றில் மிக சிறந்த டாக்குமெண்ட். வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன், லார்ஜ் கேட்டகிசம், ஷார்ட் கேட்டகிசம். ஷார்ட் கேட்டகிசம் வந்து சுருக்கமான வினாவிடை போதும், நம்ம பசங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா? எந்த நிலைமையில் தேவன் ஆதாமியும் ஏவாளியும் படைத்தார்? பதில், ஆதாமியும் ஏவாளியும் பரிசுத்தமாகவும் சந்தோஷமாகவும் படைத்தார். ஏன் அது சந்தோஷம் சேர்த்துருக்கிறாங்க? ஏன்னா பரிசுத்தர்னா அங்கே சந்தோஷம் இருக்கும், அது பிரிக்க முடியாது, அவங்க பிரிக்கல பாருங்களேன். 2 கேள்வி, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம் பரிசுத்தமும் சந்தோஷம் இருக்கிற இடத்தில் சோகம், பாவமும் சோகமும் வந்தது. பாருங்களேன், பரிசுத்தம் தான் சந்தோஷம் வரும், அந்த இடம் போனதுலேருந்து பாவம் வந்துச்சு, பாவத்தினால சோகம். சின்ஃபுல் அண்ட் மிசரபிள்னு இங்கிலீஷில் வருது, தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, பாவம் வந்தால் சோகம் வரும். பாருங்களேன், பரிசுத்தம் தாங்க வேறு, சந்தோஷத்தை கொண்டு வருகிற கனி. அந்த அதனோட தொடர்பை நம்ம படிக்கிற உள்ளத்தில் ஞானம் கொடுத்த ஆண்டவர் சொல்லித்தர வரைக்கும் பிசாஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். போர் அடிக்குது, கொஞ்சம் அதை பார்ப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பாவத்தின் வழியை போயிட்டு தான் இருப்போம். அது ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுக்கணும். பானம் பரிசுத்தமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மனித குலத்தின் சோகமான நிலைமை என்ன? நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும், எல்லாரும் சந்தோஷம். பாருங்களேன், சந்தோஷத்தை வெறியாக தேடுறோம். அதனால தான் அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம், நீங்கள் ஏன் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, இந்த பெட்டில் நீங்கள் படுக்கல அதுக்கு தான் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, அந்த கார் உங்களுக்கு இல்லை, ஒருவேளை அதுதான் சந்தோஷம் போல் இருக்குது அப்படின்னு தேடி அதை பின்னாடி ஓடுறோம். ஏன்னா சந்தோஷம் இல்லையே இல்லையே இல்லையேன்னு வெம்பிக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக பிடிக்குது. இன்னும் உனக்கு ஏன் இல்லைன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, சந்தோஷம் வந்து ஒரு கனி, அதனோட வேறு பரிசுத்தம், வேறு பரிசுத்தம். கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற சரியான உறவு, அவருடைய பிரமாணத்துக்கிட்ட கரெக்டான உறவு இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்க முடியும். நமக்கு ஆலோசனைக்கு வருவாங்க சில பேர், அந்த ஆலோசனை சொல்லும்போது அது ஏன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது சோகம் அது இதுன்னு நம்மக்கிட்ட ஆலோசனைக்கு வந்தால் நம்ம வேத ஆலோசனையும் கொடுப்போம். முதல்ல எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும், நான் பாவம் செய்தேன் அங்கிருந்து ஆரம்பிங்க. சரியா எல்லாம் விட கிடைக்கும், அதை செய்ய மாட்டாங்க. இல்லை இல்லை, வேற ஏதாவது வழி சொல்லுங்க, அதை ஒண்டி நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் நான் அவமானப்பட முடியாது, அதெல்லாம் நான் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிங்க, நான் பாவம் செய்தேன் அங்கிருந்து தான் ஆரம்பிக்க, அது தான் சந்தோஷம் இல்லை. அதுக்காகத்தான் எங்கே பார்த்தாலும் சாவு செய்தி, எங்கே பார்த்தாலும் சோக செய்தி, குடும்பத்தில் சோக செய்தி, அங்கே சோக செய்தி, இங்கே சோக செய்தி, நான் பாவம் செய்தேன். அதனால தான் இல்லைங்களா? தாவீது பாருங்க, அதனால தான் சந்தோஷத்துக்காக அவர் ஜபமே பண்ணலை. முதல்ல தரோவா தன் பாவத்தை டீல் பண்ணி என்னை சுத்தம் பண்ணுங்க, என்னை பரிசுத்தம் பண்ணுங்க, ஈசோப்னால கழுவுங்க, அதுக்கப்புறம் தான் வரார். குட் நியூஸே அதான. குட் நியூஸ் என்ன? சந்தோஷ செய்தி ஏன் ஹாப்பி நியூஸ்ன்றோம்? இயேசு கிறிஸ்து வந்து அவர் இயேசு, ஏன் இயேசு இரட்சகர், அவர் தம்முடைய ஜனங்கள்லேருந்து பாவங்கள்லேருந்து அவர்களை காப்பாற்ற வந்தார். குட் நியூஸ் தான் அது, நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான் வந்தார். எப்படி இயேசு நம்மளை சந்தோஷத்தை கெடுக்கிற காரியத்தை சரி செய்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரே தவிர, அந்த பாவத்தை சரி செய்யாமல் நமக்கு சந்தோஷம் வராது. இயேசு அப்படி சந்தோஷமே கொடுக்க மாட்டார். நம்மளை சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் என்ன? பாவம். அதை நிவர்த்தி செய்யும் போது நமக்கு சந்தோஷம் வருது இல்லைங்களா? ஆனால் மக்களுக்கு யாருக்கும் அந்த வேற பற்றி பேசவே கூடாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும், நல்லா இருக்கும். ஒரு பாஸ்டர் கோமா வருது எனக்கு, சிரிச்சின்னா இருப்பார், இதே எல்லார்கிட்டையும் சிரிச்சு. இந்த பெந்த கோஸ்ட் பாஸ்டர்லாம் ஏமாத்துறவங்க இப்படி தான், இதே சிரிச்சின்னு டே சீ சிரிச்சினே இருந்துட்டு, நீங்கள் ஏன் இன்றைக்கெல்லாம் சந்தோஷமா இல்லை, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ரெண்டு உங்கள் விரல எடுத்துக்காங்க, உங்கள் வாய்கிட்ட வச்சுக்காங்க, இப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கோபமாக வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் சந்தோஷம் பாஸ்டர், பரிசுத்தாவினுடைய கனி சந்தோஷங்க. பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்தும் போது, பாவத்தினால் அவிக்கும் போது, அவருடைய சந்தோஷம் கொடுக்குற ஊழியம் நமக்கு நின்று போகுது. நீங்கள் உங்களை கேட்டு பார்க்கணும், ஏன் சந்தோஷமாக இல்லை? உள்ளார்ந்த சந்தோஷம் ஏன் இல்லை? சூழ்நிலைகள்னால இல்லை, என்னதான் சூழ்நிலை இருந்தாலும். ஒருவேளை தாவீது மாதிரி உங்கள் பாவத்தை நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இல்லையா, உண்மையான அறிக்கையோடு, உண்மையான மனம் திரும்புதலோடு உங்கள் பாவத்தை டீல் பண்ணிங்கன்னா பரிசுத்தாவி சந்தோஷம் திருப்பி கிடைக்குமே. அவர் கேட்குறாரே, நிச்சயமாக அவர் கிடைக்குமே, நம்மளுக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் சந்தோஷத்தை நீங்கள் அடிச்சுக்கலாம், அதனால சந்தோஷம் இதை பைபாஸ் பண்ணிவிட்டு அங்கே சந்தோஷம் இங்கே சந்தோஷம் உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு போதும் நிரந்தர பரிசுத்தாவின் ஏற்படுகிற சந்தோஷம் கிடைக்காது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பாவத்தை பற்றியும் மனசாட்சியை பற்றியும் பேசி பேசியே எங்களை சோர்வாக்கிடுறீங்க நீங்கள். இல்லைங்க, இந்த பாவத்தை பற்றி ஆழமாக பேசினவங்க, பாழமாக சிந்திச்சு மனசாட்சி ஆழமாக ஆராய்ந்து பார்த்தவங்க தான் இந்த உலகத்திலேயே தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிச்சவங்க. வரலாற்றில் உண்மையான எடுபடாத இல்லைன்னா இந்த சந்தோஷம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. விரல வச்சு நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாம், உங்கள் ரெண்டு விரலை வச்சுட்டு இப்படி பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் சந்தோஷத்துக்கு ரகசியம். அது இல்லை சந்தோஷத்துக்கு ரகசியம். ஓகே, ரெண்டாவது பாடம் நம்ம படிப்போம். முதலாவது பாடம், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுக்கிறது வேர் பாவம், வேர் காரணம் பாவம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை உட்படுத்துகிற ஊற்று பரிசுத்தம். எந்த அளவுக்கு சுத்தமாக, எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது தாவீது பாருங்களேன், தன்னை சோகமாக்கினவர் கடவுள், தன் எலும்புகளை நொறுக்கினவர் கடவுள், தன்னை சந்தோஷப்படுத்துகிறவரும் கடவுள் தான். இதில் ஜெபம் பண்ணுறார், என் எலும்புகள் பாவத்தினால் நொறுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லலை, அதனால் நீங்கள் சரி பண்ணுங்கன்னு இல்லை, நீங்கள் நொறுக்கின எலும்புகள், கடவுள் எலும்பை நொறுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்தால் நம்ம பிள்ளைகளை மிரட்டலாம், ஏன்னா காலை உடைச்சிடுவேன், எலும்பை உடைச்சிடுவேன்னு. கடவுள் எலும்பே உடைச்சிடுறார் ஆத்ம விதத்தில். இந்த சோக நிலைமையில் தாவீதை வீழ்த்தி வேதனை கொடுக்கிறவர் கடவுள். தாவீத் நல்லா உணர்ந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக எபிரேயர் 12 நமக்கு போட்டிருக்கு இல்லைங்களா, அவர் நம்மளை சிக்ஷிக்கிறவர். சிக்ஷிக்கும் போது சில நேரத்தில் ஸ்கார்ஜிங் வார்னால் அடிக்கிற அடி, அதை அடிக்கும்போது எலும்பு கூட உடையலாம் சில நேரங்களில். ஆத்மீக விதத்தில் சந்தோஷமே கொடுக்காம நம்மளை எங்கப்பார் சோக செய்தியை கேட்டு, எங்கப்பார் மன நொறுங்கி எந்திரிச்சா சந்தோஷம் இல்லை, தூங்கினா சந்தோஷம் இல்லை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன்னா கடவுள் ஒன்று நொறுக்கிறாரப்பா, நொறுக்கிறார், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எபிரேயர் சொல்கிறார். அந்த நேரத்தில் சந்தோஷமாகவே இருக்காது. தன் நேசிக்கிற எல்லா பிள்ளையும் அவர் வாரில் அடிக்கிறார், அடிக்கிறார் இல்லைங்களா, கடிந்து கொள்கிறார். ஏன், ஏன்னா நம்மளை அப்படி அடிக்கல, இல்லை பாவத்தை செய்கிறோம், தவறாக போயிட்டுருக்குறோம், அவர் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறார், இன்னமும் சமாதானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா நம்ம அழிவதற்கு அவரே காரணம் ஆயிடுவார். எந்த நல்ல அப்பாவது செய்வாரா? நம்ம தப்பான வழியில் போகும்போது அவர் பிரசன்னத்தை எடுத்துக்கிறார், சந்தோஷத்தை எடுத்துக்கிறார், நம்மளுக்கு உதையாக கொடுக்குறார், சோகமாக ஆக்குறார். ஏன், நம்ம அதுலேருந்து அந்த வசனம் என்ன சொல்லுது, நாம் அவருடைய பரிசுத்தத்தை சந்தோஷத்தில் பங்குள்ளவர்களாக இல்லை, பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக ஆகும்படிக்கு நம்மளை சிக்ஷிக்கிறார். அப்படி சிக்ஷித்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், திருந்துவோம், ஆண்டவர்கிட்ட தாவீது மாதிரி வருவோம், வரும்போது அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம வளரும் போது பங்குள்ளவர்கள் ஆகும்போது நமக்கு சந்தோஷம் மீண்டுமா கிடைக்கிறது. அது அந்த வசனத்திலே போட்டிருக்கு. ஏன் அந்த நேரத்தில் நமக்கு வேதனையாக இருக்கலாம், ஆனால் அது அந்த அது கடந்து நம்ம வரும்போது சமாதான நீதியின் கனிகள் நம் வாழ்க்கையில் வருது. நீதியின் களி ஒன்று சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளை பரிசுத்தப்படுத்தணும்னு அந்த பரிசுத்தத்தின் விளைவாக சந்தோஷம் வரும். எந்த தேவன் நம்மளை நொறுக்கிறாரோ தாவீது கேட்குறாரோ அதே தேவன் தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் தான் என்னை நொறுக்குனீங்க. என் வாழ்க்கையில் இருக்கு இந்த நேரத்தில் நான் டல்லாக இருக்குது, சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், இவ்வளோ நொறுக்கி இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். ஆகவே நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். என்ன அவர் கொடுக்கும்போது என்ன சந்தோஷம்? எந்த தேவன் நம்மளை சோகமாக்குறாரோ நொறுக்கிறாரோ அதே தேவன் தான் கிட்ட சந்தோஷம் கொடுக்க முடியும். இது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்ற சத்தம், ஒப்பாரி சத்தம், எங்கே பார்த்தாலும் சோக சோக சோகம் கேட்டு சோர்ந்து இருக்கிறீங்களா? எல்லாம் பார்த்தா சோகமாக இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் எலும்பை நொறுக்கிக்கிட்டு இருக்கலாம், அதை உங்களை சிச்சித்திருக்கலாம். அந்த நேரத்தில் போய் பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. பாவம் தான் காரணம். எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்கிறதுல என்ன இருக்குன்னு இல்லை, இது என்னுடைய பலவீனம். ஆண்டவரே என் பாவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் அறிக்கை இடுகிறேன், உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன், எனக்கு இரக்கம் காட்டும், ஈசோப்பினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும். அப்பொழுது என் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறுன்னு கேட்டு பாருங்க, அவர் சந்தோஷத்தை மீண்டுமா கொடுப்பார். தேவன் நமக்கு உதவி செய்யும்.